Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We continue our studies in the principles of God's word.
தேவனுடைய வார்த்தையின் கோட்பாடுகளை நாம் படித்து வருகிறோம்.
Or the laws of God.
அல்லது தேவனுடைய பிரமாணங்கள்
விதிகள். Which if we understand,
அதை நாம் விளங்கிக் கொண்டால்,
then only can we live on earth as God wants us to live.
அப்பொழுது மாத்திரமே தேவன் எப்படி நம்மை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி வாழ முடியும்.
Most people on earth are not living the way God wants them to live.
அநேக மக்கள் இந்த பூமியில இருக்கிறவர்கள் தேவன் விரும்புகிறபடி வாழ்வதில்லை.
Even most Christians who claim to be born again are not living the way God wants them to live.
மனம் திரும்பி இருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களும் கூட தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதில்லை.
Their attitude to God and to people are not the way it should be.
தேவன் மேல் இருக்கிற மனப்பான்மை, மனிதர்கள் மீது இருக்கிற மனப்பான்மை இருக்க வேண்டிய பிரகாரமா இல்லை.
Their obedience to God is not what it should be.
தேவனுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல் இருக்க வேண்டிய பிரகாரமாக இல்லை.
Love for people is not what it should be.
ஜனங்கள் மீது அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அன்பு இருக்க வேண்டிய பிரகாரமாக இல்லை.
Attitude to material things is not what it should be.
பொருளாதார காரியங்களிலே அவர்களுக்கு இருக்கிற மனப்பான்மை தவறாக இருக்கிறது.
I told you that God in an earlier session that God created people to be loved.
ஜனங்களை நேசிப்பதற்காக தான் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன்.
Material things to be used.
பொருட்களை பயன்படுத்துவதற்காக உண்டாக்கி இருக்கிறார்.
God did not create material things to be loved and hoard it selfishly.
பொருட்களை இது என்னுடையது என்று சொல்லி நான் அதை நேசிப்பதற்காக தேவன் உண்டாக்கவில்லை.
Prevent other people from having them.
மற்றவர்கள் இந்த பொருளை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தேவன் உண்டாக்கவில்லை.
That's what a lot of people are doing in the world today.
இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள்.
They are hoarding things for themselves.
தங்களுக்கென்று ஒரு பொருட்களை அவர்கள் கட்டி பாதுகாக்கிறார்கள்.
Denying other people who could be blessed by them from having them.
இந்த பொருட்கள் மற்றவர்களுக்கு இருந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆனால் அதை மறுத்து விடுகிறார்கள்.
In our past studies we have been seeing what should be our attitude towards God.
தேவன் மீது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கடந்த நிகழ்ச்சிகளிலே நாம் படித்தோம்.
The example of Jesus' life, how he was obedient to his father.
இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து அவர் எப்படி தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்பதை பார்த்தோம்.
And we saw how his attitude to people was.
ஜனங்கள் மீது அவருக்கு இருந்த மனோபாவம் எப்படி இருந்தது என்று
பார்த்தோம். Let's look at his attitude towards material things.
இப்பொழுது பொருட்கள் மீது அவர் வைத்திருந்த மனோபாவம் எப்படி இருந்தது என்று பார்ப்போம்.
We saw in our last session from John chapter 13.
யோவான் 13 அதிகாரத்திலே போன நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம்.
Verse 29.
29 வசனம்.
That when Jesus told Judas to go and do whatever he is to do quickly.
நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று அந்த கடைசி பந்தியிலே யூதாசுக்கு ஏசிட்டான்.
It says nobody of those disciples of the last supper knew what Jesus meant.
இயேசு எதை பொருட்படுத்தி சொல்கிறார் என்று யாருக்குமே விளங்கவில்லை.
And Jesus did not embarrass Judas there.
அந்த இடத்திலே யூதாசை வெட்க தலை குனிவே உண்டாகவில்லை.
He was hoping that Judas would still repent.
இன்னுமா யூதாஸ் மனம் திரும்புவான் என்றுதான் அவர் நம்பியிருந்தார்.
And then because Judas had the money box, verse 29, people thought Jesus was saying, buy the things we have need of the feast or else give something to the poor.
யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடினாலே அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு சொல்லியிருப்பார் என்று எண்ணினார்கள்.
In my last session, that Jesus had only these two uses for money.
இயேசு பணத்தை வைத்து இந்த இரண்டு காரியத்தை தான் செய்தார் என்று நான் கடந்த நிகழ்ச்சியில்
சொன்னேன். Buy what you need.
தேவையானதை வாங்கு.
Give to the poor.
தரித்திரருக்கு கொடு.
Under those two headings,
இந்த இரண்டு தலைப்பின் கீழாக
you can see the entire use that Jesus made of money.
இயேசு பணத்தை எப்படி பயன்படுத்தினார் என்பதை முழுமையாக பார்த்து விடலாம்.
Material things.
பொருட்களையும் கூட.
He was not a hermit or a sannyasi who would run off to the forest and say, no, I don't want anything, give it all away to the poor.
எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எல்லாவற்றையும் தரித்திரருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு துறவியை போல காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்திருக்கிற மனிதன் அல்ல.
Dependence on other people.
மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இல்லை.
He said, buy what you need.
உங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளுங்கள்
என்று சொன்னார். Absolutely nothing wrong in your buying what you need with money.
பணத்தை வைத்து உனக்கு தேவையானவைகளை வாங்குவதிலே தவறு ஒன்றுமே இல்லை.
And then also give to those who have less than you from whatever you have extra.
உனக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய பணத்தை வைத்து தேவையில் உள்ளவர்களுக்கு கொடு.
That is also an important part of Christianity.
இதுவும் கிறிஸ்தவத்திலே முக்கியமான ஒரு
பகுதி. We don't take advantage of poor people.
ஏழைகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்த கூடாது.
God has allowed many poor people to be in the church for one reason, to find out what is going to be the attitude of the rich people to them.
தேவன் அநேக தரித்திரர்களை சபையில் வைத்திருப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மனப்பான்மையை கண்டுபிடிக்க முடியாது.
He is testing the rich people through the poor people.
ஏழைகள் மூலமாக பணக்காரர்களை தேவன் சோதித்து
பார்க்கிறார். How will the poor rich people be tested?
இல்லாவிட்டால் பணக்காரர்கள் எப்படி சோதிக்கப்பட முடியும்?
How will you find out if a rich person is selfish or not if everybody is rich?
எல்லாருமே பணக்காரர்களாக ஒரு இடத்துல இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பணக்காரன் சுயநலக்காரனா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது?
How will you know what is his attitude towards needy people if there are no needy people around?
தேவையில் உள்ள மனிதர்களே இல்லை என்று சொன்னால் அவன் தேவையில் உள்ள மனிதர்கள் மீது வைத்திருக்கிற மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
Let's look at these two things.
Buy what you need. முதலாவது தேவையானவற்றை வாங்கு.
That means don't buy unnecessary things.
தேவையில்லாத காரியங்களை வாங்காத என்றுதான்.
Now you may say, what is an unnecessary thing?
தேவையில்லாத காரியம் என்ன என்று கேட்கலாம்.
Is a cycle necessary?
சைக்கிள் தேவையானதா?
Is a scooter necessary?
ஸ்கூட்டர் தேவையானதா?
Is a house necessary?
வீடு தேவையானதா?
Is a rented house enough or you are permitted to buy a house?
வாடகை வீடே போதுமா அல்லது சொந்த வீடு வாங்க வேண்டுமா?
Are you permitted to save money to construct a house?
ஒரு வீடு கட்ட முடியாக பணத்தை சேமித்து வைக்கலாமா?
Can you buy a car?
கார் வாங்கலாமா?
Can you buy a helicopter?
ஹெலிகாப்டர் வாங்கலாமா?
What is the meaning of buy what you need?
தேவையானவற்றை வாங்குவது என்றால் என்ன அர்த்தம்?
How many shirts are you permitted to have?
ஒருவர் எத்தனை சட்டைகளை வைத்திருக்கலாம்?
2
2
or 4
4
or 10
10
or 100
100?
How many sarees can a lady have?
ஒரு பெண் எத்தனை புடவைகளை வைத்திருக்கலாம்?
A wholehearted sister.
ஒரு முழுகிறதியுடைய சகோதரி.
2 or 10 or 100?
2 10 100
or 200?
அல்லது 200?
How what is the answer?
அதற்கு என்ன பதில்?
Here is something wonderful.
இங்கே அற்புதமான ஒரு பதிலை பார்க்கிறோம்.
Jesus does not make any rules.
இயேசு இங்கே ஒரு பிரமாணங்களையோ விதிகளையோ கொடுக்கவில்லை.
Human beings make all types of rules for other people.
மனுஷர்கள் மற்றவர்களுக்கு பல சட்டங்களை ஏற்றுகிறார்கள்.
Even Christian preachers and pastors make all types of rules for their congregation.
கிறிஸ்தவ போதகர்களும் பிரசங்கியர்களும் தங்களுடைய சபைக்கென்று அநேக விதிகளை உண்டாக்குகிறார்கள்.
I'm not talking about rules of modest dress, which is very good because the Bible says women must be dressed modestly.
ஸ்திரீகள் தகுதியான வஸ்திரத்தினாலே தங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை பற்றி சொல்லவில்லை.
That is to prevent other young people from being unnecessarily tempted.
மற்ற வாலிப பையன்கள் தேவையில்லாமல் சோதிக்கப்படக்கூடாது என்பதற்காக
தகுதியான வஸ்திரம். I'm not talking about such things because that is necessary.
அது தேவையான காரியமாக இதை பற்றி பேசவில்லை.
And in the church I have responsibility in, if some lady comes dressed very immodestly who's part of the church, I will advise her to be dressed more modestly.
சபையில் நான் பொறுப்புள்ளவனாய் இருக்கிறேன், மூப்பனாய் இருக்கிறேன். ஆகவே சபைக்கு ஆபாசமாய் உடை அணிந்து வரக்கூடிய ஒரு சகோதரி வருவாளையானால் நான் போய் சொல்லுவேன் இப்படி வரக்கூடாது என்று.
But I will never tell a sister how many sarees she should have in her house.
ஆனால் ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டில் எத்தனை புடவைகளை வைத்திருக்கலாம் என்று நான் சொல்ல
மாட்டேன். I will never tell a brother or sister how many clothes they should have in their home.
ஒரு சகோதரனோ சகோதரி எத்தனை உடைகளை வீட்டுக்கு வாங்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன்.
Or how many times they should eat chicken in a month.
அல்லது ஒரு மாதம் எத்தனை முறை சிக்கன் வாங்கலாம் என்று சொல்ல மாட்டேன்.
Whether they can eat twice a day or twice a week.
ஒரு நாளிலே இரண்டு முறை சிக்கன் சாப்பிடலாமா அல்லது வாரம் இரண்டு முறை தான் சாப்பிட முடியுமா அல்லது மாதத்துக்கு ஒரு முறை வாங்கலாமா?
What does it mean buy what you need?
உனக்கு தேவையானதை வாங்கு என்பதனுடைய அர்த்தம் என்ன?
The moment you make rules you are going to be a Pharisee.
நீ உனக்கு இந்த சட்டத்தை உண்டாக்கும் பொழுது நீ பரிசனை மாறிவிடுவாய்.
I will never tell people whether they need a car or a scooter or a cycle or whether they should walk.
ஜனங்கள் கார் வாங்க வேண்டுமா, ஸ்கூட்டர் வாங்க வேண்டுமா, சைக்கிள் வாங்க வேண்டுமா, இது ஒன்றையும் வாங்காமல் நடக்க வேண்டுமா என்று நான் ஜனங்களுக்கு சொல்ல
மாட்டேன். I will never tell people whether they should rent a house or build a house.
வாடகையில் இருக்க வேண்டும் அல்லது வீடு வாங்கித்தான் குடியிருக்க வேண்டும் என்று சொல்ல போவது
கிடையாது. That's not my business.
அது என்னுடைய வேலையே அல்ல.
I say buy what you need.
உனக்கு தேவையானதை வாங்கு. அவ்வளவுதான்.
Stop there.
அதோடு நிறுத்தி விடுவேன்.
That's what Jesus said.
இயேசு அப்படித்தான் சொன்னார்.
Then they asked me, is this right, is that right?
இது சரியா என்று கேட்பார்கள், அது சரியா என்று கேட்பார்கள். இது வாங்கலாமா,
buy that, can I buy that?
இது வாங்கலாமா, அது வாங்கலாமா என்று கேட்பார்கள்.
I'll say, I'll tell you.
நான் சொல்லுகிறேன்,
buy what you need.
உனக்கு தேவையானவற்றை வாங்குங்கள்.
But brother Zach, tell me, shall I buy so many shirts?
நான் இத்தனை சட்டை வாங்கட்டுமா என்று சொல்லி சகோதரர் ஜாக் சொல்லுங்க என்று
கேட்பார்கள். Construct this house.
நான் இந்த வீட்டை கட்டலாமா என்று சொல்லி சொல்லுகிறேன். நான் சொல்லுவேன்,
buy what you need.
உனக்கு தேவையானவற்றை வாங்குங்கள்.
He is not going to get a law from me.
என்னிடத்திலிருந்து ஒரு காலம் அவர் ஒரு சட்டத்தை
பெற்றுக் கொள்ளார்.
பிறகு எப்படி அவருக்கு பதில் கிடைக்கும்?
He must go by his own conscience.
அவர் தன்னுடைய சொந்த மனசாட்சியின்படி வாழ வேண்டும்.
And what he feels he needs, he should get.
அவருக்கு எது தேவை என்று உணர்கிறாரோ அதை அவர் வாங்க வேண்டும்.
Does he need a refrigerator?
ஒரு ஃபிரிட்ஜ் வேணும், வாங்கலாமா?
Buy it.
வாங்குங்கள்.
Another brother who is poorer, who cannot afford that money, does not feel he can get a refrigerator.
இன்னொரு ஏழை சகோதரர் சொல்கிறார், அவருக்கு போதுமான பணம் இல்லை, ஃபிரிட்ஜ் வாங்க வேண்டாம் என்று உணர்கிறார்.
That's up to him. One person feels he can buy a washing machine, another person says, no, I'll wash with my hands.
ஒருவர் வாஷிங் மிஷின் வாங்கி தான் துவைக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இன்னொருவர் கையிலேயே துவைக்கப்பதே நல்லது என்று சொல்கிறார்.
We are not here to judge one another.
இங்கே ஒருவரை ஒருவர் மேய்ந்திருப்பதற்காக இங்கே வரவில்லை.
There are so many Christians who go to other people's homes and judge, why is he having this and why is he having that?
அநேக கிறிஸ்தவர்கள் வேலையே மற்றவர்கள் வீட்டுக்கு போவது, ஏன் இதை வாங்கினீங்க, ஏன் அதை வாங்கினீர்கள் என்று கேட்பதுதான்.
Why such expensive curtains?
ஏன் இவ்வளவு விலை கொடுத்து நீங்கள் இந்த ஸ்கிரீன் வாங்கினீர்கள்?
Did he use your money to buy those curtains?
உங்களுடைய பணத்தை வாங்கி அவர் ஸ்கிரீன் வாங்கினாரா?
No.
இல்லை.
Why are you bothered?
நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்?
Why he should buy that car?
ஏன் அந்த காரை அவர் வாங்க வேண்டும்?
Did he take your money to buy his car?
உங்களுடைய பணத்தை எடுத்து அவர் கார் வாங்கினாரா?
You ask these questions because you are jealous.
நீ பொறாமைப்படுகிறபடினாலே தான் இந்த கேள்வியை கேட்கிறாய்.
Get rid of your jealousy.
உன்னை பொறாமையை முதலாவது விட்டு விடு.
And mind your own business.
உன்னுடைய சொந்த வேலையை கவனிக்க
கற்றுக்கொள். You don't want a car, don't buy it.
உனக்கு கார் வேண்டாம் என்றால் வாங்க வேண்டாம்.
You don't even want a cycle, don't buy it.
சைக்கிள் கூட வேண்டாம் என்று சொன்னால் வாங்க வேண்டாம்.
Walk. That's up to you.
அது உன்னை பொறுத்த
காரியம். Don't feel jealous of somebody else who's even got a helicopter.
ஒருவர் ஹெலிகாப்டர் வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம்.
I won't be.
நான் பொறாமைப்பட
மாட்டேன். That's between him and God.
அது அவருக்கும் தேவனுக்கும் உள்ள விஷயம்.
He didn't ask me for a donation to buy his car or helicopter.
அவருடைய காரை ஹெலிகாப்டர் வாங்குவதற்கு என்னிடத்தில் வந்து நன்கொடை வாங்கவில்லை.
Why should I be bothered?
பின்னர் ஏன் நான் கவலைப்பட வேண்டும்?
So many Christians are busybodies in other people's affairs.
அநேக கிறிஸ்தவர்கள் மற்றவருடைய அலுவல்களிலே போய் தலையிட்டுக் கொள்கிறார், மூக்கை உழைத்துக் கொள்கிறார்.
If your pastor is asking you to keep on giving money and money money and he's buying expensive things for himself, then you can ask a question.
உங்களுடைய பாஸ்டர் உங்களிடத்திலிருந்து பணத்தை தாருங்கள், காணிக்கை கொடுங்கள், தசமம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதை வைத்து அவர் கார்
and he buys the latest most model car.
இப்பொழுது லேட்டஸ்டாக வந்த காரை வாங்கினால் நீங்கள் கேட்கலாம்.
And you are going on a scooter.
நீங்கள் ஸ்கூட்டரில் போய் கொண்டிருக்கிறீர்கள்.
And I say it's a serious sin.
அது சீரியஸான பாவம் என்று சொல்கிறேன்.
That he takes money from you to live at a much higher standard himself.
உன்னிடத்திலிருந்து பணத்தை வாங்கி அவர் உங்களை காட்டிலும் அதிகமான வாழ்க்கை தரத்திலே வாழ்ந்து
கொண்டிருக்கிறார்.
நீங்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பணத்தை வாங்கி தசமாவத்தை வாங்கி அவர் நல்ல வீடுகளை கட்டுகிறார்.
If I were you,
நான் உங்களுடைய இடத்துல இருந்தால்,
I would not question that pastor.
நான் அந்த பாஸ்டரை கேள்வி கேட்க மாட்டேன்.
I just won't give him any money.
அவருக்கு இனிமேல் பணத்தை கொடுக்க மாட்டேன்.
No matter how much he preaches to me to give it.
என்னை பணம் கொடு கொடு என்று எவ்வளவு பிரசங்கித்தாலும் பரவாயில்லை.
And I'll probably leave his church and go to a more sensible church.
நான் அந்த சபையை விட்டு விட்டு இன்னும் நல்ல சபைக்கு போவேன்.
Jesus didn't go around telling people to give him money because he wanted to live at a higher standard of life.
Yesu adhiga sogusana vaalkai vaaluvadhirkaga janangale enakku panam tharungal endru
kettukkaru. His attitude to money,
panathin meedhu avarkirundha manathaanmai
paarkal. Never asked people to give him money.
பணத்தை தாருங்கள் என்று சொல்லி ஒரு முறை கூட கேட்டதே இல்லை.
People gave him gifts.
ஜனங்கள் அவருக்கு வெகுமதி கொடுத்தார்கள்.
We read in Luke's Gospel chapter 8.
லூக்கா 8 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Where did Judas Iscariot get this bag of money from?
யூதாஸ் காரியத்துக்கு அந்த பணம் நிறைய பணம் எங்கிருந்து
கிடைக்கும்? பணம் பையில் உள்ள பணம். Judas Iscariot.
அவர் யூதாசனத்திலே கொடுத்தார்.
Giving to Jesus because he had 12 disciples to feed and many of them had families in Galilee to support.
இயேசுக்கு 12 சிஷ்யர்கள் இருந்தார்கள், அவருக்கு இயேசு போஷிக்க வேண்டும், அதுவே இந்த 12 பேர்ல பலருக்கு குடும்பம் இருந்தது, இந்த குடும்பத்தை தாங்க வேண்டும்.
Even if 6 of those disciples were married.
அந்த சிஷ்யர்களில் 6 பேருக்கு திருமணம் ஆயிருந்தது என்று வைத்துக் கொண்டாலும்
6 families back in Galilee.
கலிலேயில 6 குடும்பத்தை இயேசு தாங்க வேண்டும்.
And another 6 single people.
இன்னும் 6 தனியாக இருக்கிறவர்கள்.
And you know this much more expense when you are traveling around than if you are living at home.
வீட்டிலே வாழ்வதை விட நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது இன்னும் அதிக செலவு பிடிக்கும்.
All that expense.
அந்த எல்லா செலவுகளையும்
large amount of money.
அது மிகவும் அதிகமான பணத்தொகை.
Imagine if you had to support 6 families.
நீங்கள் 6 குடும்பத்தை தாங்க வேண்டும் என்றால்
another 6 single brothers.
இன்னும் 6 தனியாக இருக்கிற சகோதரர்களை தாங்க வேண்டுமானால்
traveling.
இவ்வளவு பிரயாணங்கள்.
Not cooking your own food but buying food in hotels.
சாப்பாட்டை நீங்களே தயார் செய்ய முடியாது, ஆனால் ஆகாரத்தை நீங்கள் ஹோட்டலிலே தான் வாங்க வேண்டும்.
Can you imagine how much your monthly income, monthly expenditure will be?
ஒரு மாதமே எவ்வளவு செலவாகும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
It's not just a few rupees.
இது ஒரு சில பணம் அல்ல.
It will be thousands.
ஆயிரக்கணக்கான ரூபாய்.
That's why Judas had a money bag.
ஆகவே தான் யூதாஸ் காரியத்து பணப்பையை வைத்திருந்தான்.
Where did that money come from?
அந்த பணம் எங்க இருந்து வந்தது?
Never once did Jesus pass an offering bag around when he preached or when he healed the sick.
இயேசு ஒருமுறை கூட பிரசங்கிக்கும் போதோ வியாதியஸ்தரை சுகமாக்கும் போதோ காணிக்கை பையை அங்கே அனுப்பவில்லை.
He could have collected a lot of money if he had done that.
அவர் அப்படி செய்திருந்தால் நிறைய பணத்தை வசூலித்து இருக்கலாம்.
If he had frightened people with quoting Malachi 3:10, he could have collected a lot of money.
மல்கியா 3:10 சொல்லி ஜனங்களை பயமுறுத்திருந்தால் அநேக பணத்தை வசூல் செய்திருந்திருப்பார்.
He never did that.
அவர் அதை செய்யவில்லை.
It's all today's preachers who do that.
இன்றைய பிரசங்கியர்கள் அதை செய்கிறார்கள்.
He never told people to sow seed to his ministry so that they can get any benefit.
என்னுடைய ஊழியத்திலே நீங்கள் விதை விதைத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லவில்லை.
That's all today's 20th century century preachers.
அது 20th நூற்றாண்டு பிரசங்கியார்.
And 21st century preachers.
21st நூற்றாண்டு பிரசங்கியாருடைய
பிரசங்கம். Jesus said, "Go and give it to the poor and come to me without your money."
போய் ஏய் தரித்திரருக்கு உன்னுடைய பணத்தை கொடுத்துவிட்டு நீ பணமில்லாதவங்க இடத்திலே வாழ்ந்து.
What a different attitude he had to material things.
இயேசுவுக்கு பொருள்களை பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசமான மனப்பான்மை
இருந்தது. How did God provide his need?
தேவன் அவருடைய தேவை எப்படி
சந்தித்தார்? God moved the hearts of certain people to support Jesus and his disciples.
இயேசுவையும் அவருடைய சீஷரையும் தாங்கும்படியாக தேவன் ஒரு சிலருடைய
இருதயத்தை ஏசர் ஆஸ்கிங் தம்.
இயேசுவாக கேட்காமலேயே.
See an example of that.
அதோட உதாரணத்தை பாருங்கள்.
Luke's Gospel chapter 8.
லூக்கா 8 ஆம் அதிகாரம்
and verse 3.
மூன்றாம் வசனம்.
We read here Joanna the wife of Cusa, Herod's steward and Susanna and many others were contributing to the support of Jesus and his disciples out of their private means.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள்.
சோ திஸ் இஸ் ஹெரட்ஸ் பேலஸ் மேனேஜர்.
ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில் மேனேஜர்.
ஹெரட் வாஸ் எ ஃபேன்டாஸ்டிக்கலி ரிச் கிங்.
ஏரோது மிகவும் ஐஸ்வர்யவானாகிய ஒரு ராஜாவா இருந்தார்.
பேலஸ் மேனேஜர் மஸ்ட் ஹவ் பீன் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் மணி அஸ் எ சாலரி.
அவருடைய அரண்மனையில வேலை செய்த மேனேஜருக்கு நிறைய சம்பளம் கிடைத்திருக்கும்.
ஐ டோன்ட் நோ வெதர் கூசா வாஸ் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் ஆர் நாட்.
கூசா இயேசுவினுடைய சிஷ்யோ இல்லையோ என்று தெரியவில்லை.
பட் ஹி வாஸ் such a good man that he allowed his wife to give large amounts of money for Jesus ministry.
ஆனால் கூசா தன்னுடைய மனைவி இயேசுவின் ஊழியத்துக்கு நிறைய பணம் கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தான்.
And Susanna, she was probably the wife of some other rich man.
சூசன்னாள் அவள் இன்னொரு பணக்காரனுடைய மனைவியா இருந்திருப்பாள்.
And they gave large amounts of money.
நிறைய பணத்தை கொடுத்தார்கள்.
And the wonderful thing is,
அற்புதமான காரியம்,
Jesus never used it for himself.
இயேசு தமக்காக அதை பயன்படுத்தவில்லை.
He used it for the whole team.
அந்த முழு குழுவுக்கும் பயன்படுத்தினார்.
And where did they sleep?
இங்கே தூங்கினார்கள்.
It says in John's Gospel chapter 7.
யோவான் 7 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
And the last verse.
கடைசி வசனம்.
Everybody went to his own house.
அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள்.
Next verse, but Jesus went to the Mount of Olives.
இயேசு ஒலிவமலைக்கு போனார்.
So when everybody went to their own home,
எல்லாருமே தங்கள் தங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது,
Jesus didn't say, Judas, give me some money, I'm going to stay in a hotel tonight.
யூதாசே, இன்றைக்கு நான் ஹோட்டலில் தங்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் தா என்று கேட்கவில்லை. இல்லை.
He didn't ask Judas for any money.
யூதாசனிடத்தில் பணத்தை கேட்கவில்லை.
Yes, where are you going, Lord?
ஆண்டவரே, நீ எங்கே போகிறீர்?
Oh, I'm just going to sleep under the trees. I'll come back tomorrow morning.
நான் மரத்தடியில் தூங்க போகிறேன், நாளைக்கு காலை வருகிறேன் என்று சொல்லி.
That was his attitude.
அதுதான் அவருடைய மனப்பான்மை.
I will not use the money given by poor people for me to live in some 5-star hotel.
ஏழை மக்கள் கொடுத்த இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் 5-5 நட்சத்திர ஹோட்டலில் தங்க
வேண்டும். He was working as a carpenter.
அவர் தச்சு தொழில் செய்யும் பொழுது,
and earning his own money,
தன்னுடைய சொந்த பணத்தை சம்பாதித்த பொழுது,
he didn't sleep under the trees.
அவர் மரத்தடியில் தூங்கவில்லை.
He had a bed and he slept there.
அவருக்கு ஒரு படுக்கை இருந்தது, அதிலே படுத்து
தூங்கினார். He decided to stay in a inn.
ஒரு சத்திரத்தில் தங்க தீர்மானித்திருந்தால் தங்கியிருந்திருப்பார்.
If he wanted to stay in a 3-star inn, that's also fine.
ஒரு 3 நட்சத்திர சத்திரத்தில் தங்கியிருந்தால் அங்கேயும்.
Because it was his own money.
அது அவருடைய சொந்த பணம்.
He worked and earned.
அவர் தானாக வேலை செய்து சம்பாதித்த பணம்.
When he was living supported by others,
ஆனால் மற்றவர்களாலே தாங்கப்பட்டு அப்படி வாழும் பொழுது,
he would not use their money to live in grand style himself.
அவருடைய பணத்தை பயன்படுத்தி தானாக சொகுசாக வாழ்ந்திருக்க மாட்டார்.
Where do you find such servants of God today?
இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள்?
Those are the true servants of God in the world today.
இன்றைக்கு உலகத்தில் அவர்கள்தான் மெய்யான தேவ மனிதர்கள்.
Who are extremely faithful with money that they receive given by other people.
மற்றவர்களாலே கொடுக்கப்படுகிற பணத்திலே மிகவும் உண்மையா இருக்கக்கூடிய ஊழியர்கள் எங்கே?
Paul was one like that.
பவுல் அப்படிப்பட்டவனா இருந்தான்.
He didn't want to burden people for his support, so he did something on his own to support himself.
தன்னை தாங்க முடியாத ஜனங்களை பாரப்படுத்த விரும்பாமல் தானாக வேலை செய்து தன்னுடைய செலவை எடுத்து.
In one place he says he worked day and night stitching tents so that he wouldn't be a burden to other people.
மற்றவர்களுக்கு பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் கூடார தொழிலே கூடாரத்தை தைத்து அவர் பணம் சம்பாதித்தார்.
He made them, sold them and got money.
அதை விற்று பணத்தை வாங்கினார்.
And that's how he supported himself.
அப்படிதான் தன்னை தானே
தாங்கிக்கொண்டார். Jesus.
இயேசுவிடத்தில் கட்டுப்பட்டார்.
Don't be a burden on other people.
மற்றவர்களுக்கு பாரமா இருக்க
கூடாது. Never make your needs known to anybody.
யாரிடத்திலும் உங்களுடைய தேவையை தெரியப்படுத்தாதே.
If people give you gifts, receive it.
ஜனங்கள் வெகுமதி கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள்.
Read in Philippians 4, the Philippian Christians gave Paul a gift and he received it.
பிலிப்பியர் கிறிஸ்தவர்கள் பவுலுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தார்கள், அதை அவர் வாங்கிக் கொண்டார்
என்று பிலிப்பியர் 4-ல் வாசிக்கிறோம். He is not so proud to say no, I won't take any gift from
you. நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன் என்று சொல்லி பெருமையாக சொல்லவில்லை.
I'm supporting myself.
நான் என்னை நானே தாங்கிக் கொள்கிறேன். இல்லை.
He supported covered himself.
And
when grateful people gave him a gift, he took it. But he would never live at a higher standard than those Philippian Christians. That would be a crime to take money from poor people and to live at a higher standard yourself.
To
take a gift from a man who rides a scooter to buy a car for myself. That's a terrible sin. Such people are not servants of God. They are covetous servants of the devil. You may not hear preaching like this. But this is the truth. And this is what makes a lot of preachers mad when they hear the truth being spoken. Because it exposes their covetousness. The Lord has ordained that those who preach the gospel can receive gifts to live of the gospel. 1 Corinthians 9 is very clear on that. So we believe that it is right for those who preach the gospel to receive gifts for their support. But it's wrong for them to tell their needs to man and saying, please give me money. Jesus received money, as we just saw. Rich people gave him money. But he still lived very simply. And he shared it with his co-workers. He didn't give it all for himself. He didn't even handle it. He told somebody else to handle it. And that's how Paul lived too. He received. He tried to support himself as much as he could. And the Philippians supported him, he received it. But he lived very simply. He didn't buy all types of clothes with the money other people gave. Most of the money people gave, he used for the ministry. Travel expenses and things like that. What a great need there is today for servants of God who are faithful with material things. Jesus has given us a tremendous example. Buy what you need. Give to the poor. Let me show you a verse in Luke's Gospel chapter 16. In Luke 16, verse 11, first of all, verse 10, 11 and 12. He's talking about money. Right in the first 10, 9 verses, he's talking about the use of money. How you must use your money with eternity's values in view. He tells of an unfaithful steward who thought about his future. But his future was only on the earth. And he made friends with money for his future. And Jesus said in verse 9, you also make friends with money. But your future is in heaven. So you make friends for heaven. In other words, use money to lead people to heaven by giving them the gospel.
That's the
meaning
there.
And then he said, if you're not faithful, if you're faithful in a little thing, verse 10, then you'll be faithful in much also. What is the little thing? The little thing is earthly money and material things. If you're faithful with these little things, then you'll be faithful in the big things like building the church and preaching God's word and serving God's people. Then he said, if you're faithful, verse 11, with unrighteous mammon, then only you, the true riches will be entrusted to you. That means if you are faithful with material things, then God will give you understanding of His word, anointing when you speak the word, anointing on your ministry to build the church, grace to build your home. Those are the true riches. Money is, and material things are false riches. Be faithful with that.
அதிலே உண்மையா இருங்கள்.
The reason why so many people don't have an anointed word today is because they are not faithful with material.
இன்றைக்கு அநேகருக்கு அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை இல்லாததற்கு காரணம் அவர்கள் பொருளிலே உண்மை இல்லாதவர்களாக
இருக்கிறார்கள். Many who had an anointing have lost it because they became unfaithful with money.
பணத்திலே உண்மையற்றவர்களாய் போனபடினாலே பெற்ற அபிஷேகத்தையும் அநேகர் இழந்து விட்டார்கள்.
Verse 12. Then Jesus said, if you are faithful with the use of another person's things, then you will get what is your own.
வேறு ஒருவருடைய காரியத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய காரியம் உங்களுக்கு சொந்தமாகும்.
What is another person's thing?
வேறு ஒருவருடைய காரியம் என்ன?
Money.
பணம்.
That belongs to God. It doesn't belong to us.
அது தேவனுக்கு சொந்தம், உனக்கு சொந்தமானதல்ல.
The Bible says the earth belongs to the Lord and everything in it.
பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது.
Read that in 1 Corinthians 10.
1 கொரிந்தியர் 10 அதை வாசிக்கிறீர்கள்.
Everything on earth belongs to God.
பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றும் தேவனுக்கு சொந்தமானது.
Gold, silver,
pon,
it all belongs to God.
இவைகளெல்லாம் தேவனுக்கு சொந்தம்.
He allows you to use a little bit of it.
அதிலே கொஞ்சத்தை நீ பயன்படுத்த முடியாது தேவன் அனுமதிக்கிறார்.
Work hard and earn money in an office.
ஒரு அலுவலகத்திலே கடினமாய் வேலை செய்து பணம் சம்பாதிக்கும்
பொழுது it is yours.
அது உன்னுடையது என்றாயா? இல்லை.
God gave you the health, the intelligence to earn that money.
அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவன் தான் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார்.
If you were sick like other people, you never have earned that money.
மற்றவர்களைப் போல வியாதிப்பட்டிருந்தால் அந்த பணத்தை நீ சம்பாதிக்க முடியாது.
You can say God gave you that money.
அங்கே தேவன் தான் அந்த பணத்தை கொடுத்தார்னு சொல்லலாம். அது தேவனுடையது.
And if you are faithful with that,
அதிலே உண்மையுள்ளவனாய் இருந்தால்
God will give you what is your own.
உனக்கு சொந்தமானது தேவன் உனக்கு கொடுப்பார்.
What is your own?
உன்னுடைய சொந்தமானது எது?
Eternity in heaven.
நித்தியத்திலே பரலோகம்.
Partaking of God's nature.
தேவனுடைய சுபாவத்திலே பங்கு பெறுவது.
A ministry for all eternity.
நித்தியத்துக்கு ஏதுவான ஒரு ஊழியம்.
But you don't get that if you are not faithful with what belongs to God.
தேவனுக்கு சொந்தமான காரியத்திலே நீ உண்மையில்லாவிட்டால் உனக்கு கிடைக்காது.
Many people don't realize that money belongs to God.
பணம் தேவனுக்கு சொந்தம் என்பதை அநேகர் உணர்வதில்லை.
Everything you have,
உனக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியமும்,
all material things belong to God.
எல்லா பொருள்களும் தேவனுக்கு சொந்தம்.
He lends it to you for a few years of your lifetime on earth.
உன்னுடைய ஒரு சில வருடங்கள் நீ பூமியில உயிர் வாழ்வதற்காக அவர் உனக்கு வாடகைக்கு கொடுக்கிறார்.
When you die, he takes it all away from you.
ஆகவே தான் நீ மரிக்கும்போது அவை எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்.
You came naked, you have to go naked.
நிர்வாணியாய் நீ வந்தாய், நிர்வாணியாய் போக வேண்டும்.
So this is what Jesus taught about money.
ஆகவே இதைத்தான் இயேசு பணத்தை பற்றி போதித்தார்.
If you want to love God, you should stop loving money, he said in verse 13.
13 ஆம் வசனத்திலே நீ தேவனை நேசிக்க வேண்டுமானால் பணத்தை நேசிப்பது
இயேசு never loved money.
இயேசு பணத்தை நேசிக்கவில்லை.
He loved his father.
அவர் தன்னுடைய பிதாவை
நேசித்தார். And he knew that money must be used to bless other people.
பணத்தை மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்.
I must use the minimum required for myself.
எனக்காக குறைந்தபட்ச தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும்.
Money on myself.
என்னிலே பணத்தை வீணாக்க கூடாது.
How much to spend?
எவ்வளவு செலவு செய்ய வேண்டும்?
Each person must decide for himself.
அது ஒவ்வொருவனும் தனக்கென்று நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும்.
He needs a car, let him get a car.
கார் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளட்டும்.
If his old car is very old, let him get a better one.
பழைய கார் பழசாகி போய்விட்டது என்றால் புது காரை வாங்கிக்
கொள்ளட்டும்.
அதை நாம் தீர்மானிக்க
தேவையில்லை.
ஒவ்வொருவரும் தனக்கென்று தீர்மானிக்க
வேண்டும்.
ஆனால் முடிவு முடிக்கும் பொழுது எதை சொல்ல
வேண்டும்?
பூமிக்குரிய காரியங்களிலே உண்மை இல்லாத இல்லாவிட்டால்
cannot get true riches.
உண்மையான பொருளை பெற்றுக் கொள்ள முடியாது.
God gives us material things to use to bless other people.
பயன்படுத்தவும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் தேவன் பொருளாதார காரியங்களை கொடுக்கிறார்.
God has given you a house to bless other people.
தேவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்தில் வணங்கி இருக்கும் பொழுது
will you pray?
நீங்கள் ஜெபிப்பீர்களா?
Say Lord,
ஆண்டவரே,
change my attitude to material things.
ஆண்டவரே, பொருளாதார காரியங்களில் எனக்கு இருக்கிற மனோபாவத்தை மாற்றுங்கள்.
Not to love them anymore.
அவைகளை இன்னும் நேசிக்காமல்
இருக்க உதவி. Use them.
அவைகளை பயன்படுத்த உதவி.
For your glory.
உம்முடைய மகிமைக்காக.
For my needs.
என்னுடைய தேவைக்காக.
To help other people who are in need.
தேவையில் உள்ள மற்றவர்களுக்கு உதவி செய்ய
முடியும். And for your work.
உம்முடைய ஊழியத்திற்காக.
Lord help me to be faithful.
ஆண்டவரே, உண்மையாய் இருக்க உதவி செய்யும்.
To be righteous.
நீதியாய் இருக்க உதவி
செய்யும். Faithful with material things.
பூமிக்குரிய காரியங்களிலே உண்மையாக இருக்க உதவி.
Give me wisdom.
ஞானத்தை தாரும் ஆண்டவரே.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.